அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இயல் ஒலியோடைய வழியாக இப்போது சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் என்ற புத்தகத்தின் ஒரு அத்தியாயத்தை கேட்க உள்ளீர்கள். இந்த நூலை இலவசமாக கேட்கலாம், புதிய வாசகர்களுக்கு பகிரலாம். சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம், ஆர். பாலகிருஷ்ணன். இரண்டாம் பதிப்பிற்கான என்னுரை. கிழக்கு வெளுக்கிறது கீழடியில். சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் என்ற இந்த நூல் வெளியிடப்பட்டு இன்னும் 2 ஆண்டுகள் கூட ஆகவில்லை. இதற்கிடையில் முதற் பதிப்பு 4 முறை மறு அச்சு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போது 2ஆம் பதிப்பு வெளிவருகிறது. இந்நூல் பற்றிய பல்வேறு மதிப்புரைகள், திறனாய்வுகள் ஊடகங்களில் வெளியாகியுள்ளன. தமிழ்நாடு முற்போக்கு எழுதாளர் சங்கத்தின் விருது உள்ளிட்ட பல விருதுகளையும் இந்நூல் பெற்றுள்ளது மகிழ்ச்சி. ஆனால் இதையெல்லாம் விட மிக முக்கியமானது இந்நூலை தமிழ் மக்கள் அணுகிய விதமும் அரவணைத்த விதமும்தான். 2017 சென்னை புத்தக கண்காட்சியில் அதிகமாக விற்பனையான முதல் 5 நூல்களின் பட்டியலில் இந்த ஆய்வு நூல் இடம்பெற்றது. இந்த நூல் வெளிக்கொணரும் சிந்துவெளியின் தமிழ் தொன்ம தொடர்புகள் மற்றும் பல செய்திகளை முன்னிறுத்தி எழுத்தாளர் தமிழ்மகன் வேங்கை நங்கூரத்தின் ஜீன் குறிப்புகள் என்ற நவீன விஞ்ஞான புதினம் ஒன்றை எழுதியிருக்கிறார். இந்த நூலிற்கு தமிழ் சமூகம் அளித்து வரும் ஆதரவின் அளவும் அழகும் என் எதிர்பார்ப்புகளை விஞ்சியதாக இருக்கிறது. இது தமிழ் மொழியின் ஊழாக வளர்ந்த இந்த உயர் பண்பாட்டின் அறிவார்ந்த அடிப்படையில் எனக்கு இருக்கும் நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்துகிறது. எனது 30 ஆண்டு கால ஆய்வு பணியை இது பொருளுடையதாக்கி புரதம் ஊட்டுகிறது. இதனால் நான் மேலும் ஊக்கமுடன் செயலாற்றுவேன். இப்படியாக தமிழ் சமூகம் இந்த நூலை வாசித்து வரவேற்கும் விதம் பற்றிய எனது மகிழ்ச்சியை, நன்றியுணர்வை பதிவிடுவதும் இந்த நூல் முன்வைக்கும் அடிப்படையான கருத்தாக்கத்திற்கும் அண்மையில் கீழடி அகழ்வாராய்ச்சி முன்னூட்டமாய் தெரிவிக்கும் தொடக்க நிலை சான்றாதாரங்களுக்கும் இடையே உள்ள மிக முக்கியமான தொடர்புகளை தொடர்ச்சியை அடிக்கோடிடுவதும் ஆகிய 2 காரணங்களே இந்த 2ஆம் பதிப்பின் எண்ணுரைக்கான தூண்டுதல்களாகும். மேலும் கிழக்கு வெளுக்கிறது கீழடியில் என்ற இந்த எண்ணுரை தலைப்பு ஓசை நயத்தால் மட்டும் உந்தப்பட்டதல்ல. இந்த நூல் அடிக்கோடிடும் கீழ்கிழக்கு மேல்மேற்கு என்பதான திராவிட கட்டமைப்பு முறைமையும் மற்றும் அதன் உள்ளீடான நெடுவீச்சு கருத்தியலையும் வைகைக்கரை அகழ்வாராய்ச்சிகள் எதிர்காலத்தில் உறுதி செய்யக்கூடும் என்ற எதிர்பார்ப்பை பதிவு செய்வதும் ஆகும். 2016 ஏப்ரல் 13 அன்று இந்த நூல் ஐராவதம் மகாதேவனின் அணிந்துரையுடன் அவரது கரங்களால் வெளியிடப்பட்ட அடுத்த மாதமே எனக்கு ஒரு ஆனந்த அதிர்ச்சி காத்திருந்தது. 2016 மே 30 தேதியும் 31 தேதியும் வெளியான டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழின் மதுரை பதிப்பில் கீழடி அகழ்வாராய்ச்சி பற்றியும் அங்கு கிடைத்துள்ள அகழ்வாய்வு தடயங்கள் ஹரப்பா நகரமய பண்பாட்டை நினைவுபடுத்துவது பற்றியும் விரிவான செய்திகள் வெளியாகியிருந்தன. இச்செய்தி இணையத்தில் படித்ததுமே மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. சிந்துவெளியின் கொற்கை, வஞ்சி, தொண்டி, வளாகம் வெறும் ஊகம் அல்ல என்ற எனது உறுதியான கருத்து வலுவடைந்தது போல தோன்றியது. ஒடிசாவில் இருந்த எனக்கு இருப்பு கொள்ளவில்லை. கீழடி அகழ்வாராய்ச்சியாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணனை தொடர்பு கொண்டு பேசினேன். கீழடி அகழ்வாய்வு தடயங்களை நேரில் காண்பதற்காக ஒடிசாவிலிருந்து 2016 ஜூன் 5ஆம் தேதி, அதாவது மேற்சூட்டிய டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தி வெளிவந்த 1 வாரத்திற்குள் மதுரைக்கு வந்தேன். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் சுவடிப்புல தலைவர் கு. ராஜவேலுடன் கீழடிக்கு சென்றேன். கீழடியில் அமர்நாத் ராமகிருஷ்ணன் தனது அகழ்வாய்வில் கிடைத்துள்ள தடயங்கள் அனைத்தையும் எனக்கு ஆர்வத்துடன் அருமையாக விளக்கினார். கீழடி 2000 ஆண்டுகால இலக்கிய பழமையும் தமிழ் பண்பாட்டு தலைநகரம் என்று அழைக்கப்படும் பெருமையும் கொண்ட மதுரை மாநகருக்கு கிழக்கே சிலைமான் என்ற ஊருக்கு அருகே மதுரை சிவகங்கை மாவட்டங்களின் எல்லையில் அமைந்துள்ள சின்னஞ்சிறு கிராமம். தமிழகத்தின் வரலாற்றை புரட்டி போட்டு புது வெளிச்சம் பாய்ச்சப் போகும் புதையலை தன் ஆழ்மடியில் தாங்கும் அழகிய மருத நிலம். அகழ்வாராய்ச்சியாளர்கள் அமர்நாத் ராமகிருஷ்ணன் மற்றும் அவரது அணியினருடன் இந்த பூமியில் நின்றபோது என் மெய் சிலிர்த்தது. நமது தொன்மங்களின் தொப்புள் கொடியை தொட்டு பார்த்தது போன்ற ஓர் உணர்வு இந்த அகழ்வாராய்ச்சியாளர்களோடு பேசி கொண்டிருந்த போது மொகஞ்சதாரோவையும் ஹரப்பாவையும் அகழ்ந்தெடுத்து அறிவித்து அதன் மூலம் இந்திய வரலாறு பற்றிய கோணல் மாணலான புரிதல்களை நிமிர்த்தி நேர் செய்த சர் ஜான் மார்ஷலும் ஆர்டி பானர்ஜியும் என் நினைவுக்குள் வந்து போனார்கள். சிந்துவெளி நாகரிகம் என்ற உலகின் மிக சிறந்த நாகரிகம் மண்ணிற்கு கீழே 4000 ஆண்டுகளுக்கும் மேலாக மௌனமாய் புதைந்து கிடந்தது கூட 1924 ஆண்டு வரை இந்த உலகிற்கு தெரியாத விஷயம்தான். அதே போலதான் இப்போது கீழடியும். சிந்து சமவெளிக்கு 1924 எனவோ அது போன்றது 2016 கீழடிக்கு. வைகைக்கரை நாகரிகத்தின் கீழ்வாசல்படி போல் தோன்றுகிறது இந்த கீழடி. கீழடி அகழ்வாராய்ச்சியின் பின்னணி, இந்த அகழ்வாய்வுகள் தமிழக வரலாறு மட்டுமல்ல, இந்திய வரலாற்றின் மீது ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள், கீழடி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் தொடர்ந்து அகழ்வாராய்ச்சிகளை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியம் பற்றி கொஞ்சம் பேசலாம். சிந்திவெளி பண்பாடு நகர்மய வாழ்வியலின் உச்சக்கட்டம் என்றால், சங்க இலக்கியம் இந்தியாவின் நகர்மய இலக்கியத்தின் கம்பீரமான தொடக்கமாகும். திராவிட மொழி இலக்கியங்களிலேயே மிக தொன்மையான சங்க இலக்கியங்களில் ஒரு உன்னதமான நகர நாகரிகம் சித்தரிக்கப்படுகிறது. மதுரை காஞ்சி பட்டினப்பாலை போன்ற 10 பாட்டு இலக்கியங்களின் தலைப்பே இதை சொல்லும். சங்க இலக்கியங்களில் இடம்பெறும் நகர அமைப்பு வர்ணனைகள், கோட்டைகள், மதில் சுவர்கள், ஆறு போல அகன்ற தெருக்கள், அங்காடிகள் படிப்பவர்களை வியக்க வைக்கும். ஒரு பெண்ணின் அழகை வர்ணிக்கும் போது பல்வேறு நகரங்களின் ஊர்களின் வனப்பை பொம்மையாக குறிப்பிடும் ஒரே இலக்கியம் சங்க இலக்கியம்தான். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். யாராவது ஒரு பெண்ணை பார்த்து, உன் நெற்றி மேல்மாசி வீதி போல ஒளி வீசுகிறது, உன் முகம் திருவாரூர் போல அழகாக இருக்கிறது என்று கவிதை எழுத முடியுமா? ஆனால் சங்க புலவர்கள் இப்படிப்பட்ட உவமைகளை பெருமிதத்தோடு கையாண்டிருக்கிறார்கள். நகரங்களும் நகர் சார்ந்த பண்பாடும் ஒரு சமூகத்தின் கூட்டுணர்வில் மிக அழுத்தமாக ஊறிப்போய் இருந்தால்தான் ஒரு பெண்ணின் அழகை வர்ணிக்க ஒரு நகரத்தின் அழகை உவமையாக கூறியிருக்க முடியும். இந்த நகர்மய பண்பாட்டு மரபின் இலக்கிய தொடர்ச்சியை சிலப்பதிகாரத்தின் மங்கள வாழ்த்தில் காண்கிறோம். திங்களையும் ஞாயிறையும் மாமழையும் போற்றும் சேரநாட்டு இளங்கோவடிகள் பூம்புகார் போற்றதும் பூம்புகார் போற்றதும் என்று சோழ நாட்டு துறைமுக நகரை போற்றி வழிபடுகிறார். இதற்கு இணையான நகர் வழிபாடு வேறெந்த இலக்கியத்திலும் மங்கள வாழ்த்தாக இருக்கிறதா? இந்த அளவிற்கு நகர் சார்ந்த இலக்கிய மரபு தமிழ் மொழியில் இருந்தாலும், பழங்காலத்து நகரங்களுக்கான அகழ்வாய்வு தடயங்கள் தமிழ் மண்ணில் அண்மை காலம் வரை தோண்டி எடுக்கப்படவில்லை. ஆதிச்சநல்லூர் ஒரு புதைக்குழியாக கருதப்பட்டதை தவிர குடியிருப்புகளுக்கான தடயங்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை, அல்லது அதற்கான முயற்சிகள் முழு மனதுடன் செய்யப்படவில்லை. அரிக்கமேடு, கொடுமணல் போன்ற இடங்களில் வெளிநாட்டு வணிகத்திற்கு தடயங்கள் கிடைத்ததை தவிர திட்டமிட்ட குடியிருப்புகளுக்கான சான்றுகள் கிடைக்கவில்லை. வரலாற்று ஆசிரியர்கள் அகழ்வாய்வு தலங்களில் கிடைக்கும் தட்டுமுட்டு சாமான்களுக்கும் பண்ணப்பாத்திரங்களுக்கும் கொடுக்கும் முக்கியத்துவத்தில் 1/100 கூட இலக்கியங்களுக்கு கொடுப்பதில்லை. மிக துல்லியமான வர்ணனைகள் நிறைந்த சங்க இலக்கியங்களுக்கு கூட இந்த நிலைமைதான். இதன் விளைவாக பட்டினப்பாலையும் மதுரை காஞ்சியும் புலவர்களின் கற்பனையாக கருதப்பட்டனவே தவிர அக்கால நடைமுறை வாழ்க்கைக்கான குறைந்தபட்ச ஆதாரமாக கூட கருதப்படவில்லை. இதனால் இந்திய வரலாற்றில் வேத காலத்து கதை, இராமாயணம், மகாபாரதம் என்று தொடங்கி வரலாற்று காலத்தில் மௌரியர் ஆட்சி, அலெக்சாண்டர் படையெடுப்பு, அசோகர் காலம், பின்னர் குப்தர்கள், அர்ஷர் என்று 2 புலிகேசி வரை பேசிவிட்டு அதற்கு பின்னால் தென்னிந்திய வரலாறு என்ற தலைப்பில் சேரர், சோழர், பாண்டியர் என்று கிளை கதை போல பேசுவதுதான் வழக்கமாக உள்ளது. இது வசதிக்கேற்றபடி எழுதிய வரலாறு. இந்தியாவின் முதல் பெருநகரமே பாடலிபுத்திரம் என்ற எண்ணம்தான் இன்று வரை உள்ளது. சிந்துவெளி மக்கள் பேசிய மொழி ஒரு திராவிட மொழியாக இருக்கும் என்ற கருத்து வலுப்பட்டதற்கு பின்னாலும் இந்த நிலைமை மாறவில்லை. மொகஜதாரோ, ஹரப்பா போன்ற முக்கியமான அகழ்வாராய்ச்சி இடங்கள் இந்திய விடுதலைக்கு பின் ஏற்பட்ட பிரிவினையால் பாகிஸ்தானின் பகுதிகளாக ஆகிவிட்டதால் சிந்துவெளி ஆராய்ச்சியில் சமகால சமூக பூகோள அரசியலின் நிழல் படிந்தது என்பதை மறுப்பதற்கில்லை. இந்தியாவில் அதற்கு பின் நிகழ்ந்த சிந்துவெளி பண்பாட்டின் தொடர்ச்சிக்கான தேடுதல் கூட கிழக்கிலிருந்து மேற்காக நகர்ந்த அளவிற்கு வடமேற்கிலிருந்து தென்மேற்காக தெற்காக அவ்வளவு முனைப்புடன் தொடரவில்லை என்பது உண்மை. அதிலும் குறிப்பாக சிந்துவெளியில் பேசியவர்களின் மொழி அநேகமாக திராவிட மொழியாக இருக்கக்கூடும் என்ற கருதுகோள் பல்வேறு ஆராய்ச்சிகள் மூலம் வலுப்பெற்றதற்கு பின்னாலும் இத்தகைய தீவிர தேடல்கள் தொடரவில்லை. அத்தகைய தீவிரமான தேடல்கள் தொடரவில்லை என்பது கண்கூடான உண்மை. சிந்துவெளி குறியீடுகளை ஒத்த மண்பாண்ட கீறல்கள் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் அதிகம் கிடைத்துள்ளன என்ற உண்மை அனைவரையும் யோசிக்க வைத்திருக்க வேண்டும். ஆனால் யோசிக்க வைக்கவில்லை. சங்க இலக்கியத்தின் காலத்தை விட முக்கியமானது அதன் தனித்துவமான கண்ணோட்டமும் கருத்தியலும் தான். சங்க இலக்கிய காலம் என்பது சங்க பாடல்கள் தொகுக்கப்பட்ட காலம்தான். அதில் உள்ள மீள் நினைவுகளின் தொன்மையை ஆய்வுலகம் உரிய அக்கறையோடு மதிப்பிடவில்லை. அதனால் சங்க இலக்கியங்களில் வருகிற சில வடமொழி சொற்களை மட்டும் வைத்து அது கிமு 2 நூற்றாண்டா அல்லது கிபி 2 நூற்றாண்டா என்ற விவாதத்தில் ஈடுபடுவதே இதுவரை வாடிக்கையாக இருக்கிறது. இதற்கான முக்கியமான காரணம் தமிழ்நாட்டில் மேற் சொன்னபடி ஒரு நகர பண்பாடு நிலவியது என்பதற்கான வலுவான அகழ்வாய்வு சான்று கிடைக்கவில்லை என்பதுதான். தற்கால மதுரை நகரத்திற்கு 2000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட தொடர்ச்சியான வரலாறு இருக்கிறது என்பதில் ஐயமில்லை. மதுரையின் சுற்றுவட்டார பகுதிகளில் கிடைக்கும் சங்ககால பெயர்களுடன் கூடிய தமிழ் பிராமி மற்றும் பழந்தமிழ் கல்வெட்டுகளும் ஏனைய சான்றுகளும் இதை வலியுறுத்துகின்றன. மதுரையை சுற்றி ஏற்கனவே அங்கும் இங்குமாக நடந்திருக்கிற அகழ்வாய்வுகள் காட்டும் அறிகுறிகள் அப்பகுதியின் பண்பாட்டு தொடர்ச்சியை காட்டினாலும் இவை அனைத்தையும் ஒரு விரிவான நாகரிகத்தின் எச்சங்கள் என்று கூற முடியாத நிலை இருந்தது. மொகஜதாரோ ஹரப்பா நகர் பண்பாட்டோடு ஒப்பிடக்கூடிய அல்லது அத்தகைய நகர் பண்பாட்டு மரபின் தொடர்ச்சி என்று கருத இடமளிக்கக்கூடிய தடயம் எதுவும் கிடைக்காதுதான் இதற்கு காரணம். இந்த இடைவெளியை நேர் செய்யும் அகழ்வாய்வு முயற்சிகள் முன்னுரிமை பெறவில்லை என்பதுதான் வருத்தத்திற்குரிய உண்மை. உணர்ச்சியால் உந்தப்பட்ட பேச்சுகளும் அறிவியல் பூர்வமாக நிறுவ முடியாத கருத்துக்களை முன்வைத்து நம்பகத்தன்மையை இழப்பதும் நிகழ்கால துதிப்பாடல்களில் நேரத்தை செலவிட்டதும் தமிழ் சமூகம் தனக்குத்தானே இழைத்து கொண்ட அநீதிகளும் அதன் விளைவாக நேர்ந்த கூட்டு காயங்களும் ஆகும். அப்படியேவா போய்விடும் காலம்? தொல்காப்பியத்தையும் சங்க இலக்கியங்களையும் திருக்குறளையும் காலத்திடமிருந்தும் கரையான்களிடமிருந்தும் தொடர்ந்து முயன்று நமக்காக காப்பாற்றி கொடுக்கவில்லையா முகம் தெரிந்தவர்களும் முகம் தெரியாதவர்களும்? இதை போன்றதே கீழடி அகழ்வாராய்ச்சியும் வைகைக்கரை பண்பாட்டிற்கான தேடுதல்களும். தமிழ் தொன்மங்களின் தொடக்க வேர்களையும் தொடர்ச்சியையும் இணைக்கும் முயற்சியில் இன்னும் கண்ணுக்கு புலப்படாத கைக்கு கிடைக்காத இடைவெளிகளை நிரப்ப கீழடி உள்ளிட்ட வைகைக்கரை அகழ்வாராய்ச்சிகள் உதவும் என்ற நம்பிக்கை பிறந்திருக்கிறது. கீழடியில் அமர்நாத் ராமகிருஷ்ணன் செய்த அகழ்வாராய்ச்சி மிக அறிவியல் பூர்வமாக அகழ்வாய்வுக்குரிய சிறப்பு நடைமுறைகளின்படி நடைபெற்றது மகிழ்ச்சிக்குரியது. அகழ்வாய்வு பகுதிகளை கட்டம் கட்டமாக பிரித்து மண்ணடுக்கு வாரியாக படிவு ஆய்வு செய்து தடயங்களை முறைப்படி அடையாளப்படுத்தி ஆவணமாக்கியிருப்பதால் எதிர்கால ஆராய்ச்சிகளுக்கும் விவாதங்களுக்கும் மிகவும் உதவியாக இருக்கும். அப்படி என்னதான் கிடைத்துவிட்டது கீழடியில், எல்லாரும் இப்படி துளி குதிப்பதற்கு என்று சிலர் கேட்கலாம். அதற்கான விடைகள் இவை. தமிழ்நாட்டில் தொன்மையான நகர் பண்பாடு இருந்தது என்பதற்கான தொல்பொருள் தடயம் கிடைக்கவில்லை என்ற குறையை கீழடி நீக்கி வருகிறது. சிந்துவெளி பண்பாட்டின் மிக முக்கியமான அடையாளமான சுட்ட செங்கற்கள், கருப்பு சிவப்பு மண்பாண்டங்களின் பெருக்கம், சுட்ட செங்கலால் ஆன தரை, செங்கல் மற்றும் சுட்ட மண் ஓடுகளால் ஆன வடிகால்கள், ஓடுகளால் மூடிய மற்றும் மூடாத என்று இருவகையான சாக்கடைகள் போன்றவை கீழடி குடியிருப்பில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அகழ்வாராய்ச்சியாளர்கள் தங்களது கருத்துக்களை முடிவாக தெரிவிக்கும் வரை, தொல்பொருட்களின் காலம் நிர்ணயிக்கப்படும் வரை இவ்விரு மட்பாண்டங்களுக்கும் இடையிலான ஒற்றுமை வேற்றுமைகளை பற்றி உறுதியாக எதுவும் கூற முடியாது என்றாலும் சிந்துவெளி பண்பாட்டு தொடர்ச்சியின் தெற்கு எல்லையை இதுவரை எல்லாரும் நினைத்து கொண்டிருப்பது போல மகாராஷ்டிராவில் உள்ள தைமாபாத் பகுதியிலேயே நிரந்தரமாக பட்டா போட்டுவிட முடியாது என்பது நிச்சயம். விளையாட்டுப் பொருட்கள், பொழுதுபோக்கு பயன்பாடுகள் போன்ற பொருட்களும் தொலைதூரத்தில் இருந்து கொண்டுவரப்பட்ட மூலப்பொருட்களான அணிகலன்கள் கிடைத்திருப்பதால் கீழடி குடியிருப்பின் பொருளாதாரம் வேளாண்மை சார்ந்ததாக மட்டுமல்லாமல் வணிகம் சார்ந்த ஒன்றாக இருந்திருக்கவும் வாய்ப்பிருக்கிறது. கீழடி அகழ்வாய்வு தடயங்களில் சமய வழிபாட்டிற்கான அடையாளங்கள் எதுவும் தூக்கலாக தென்படவில்லை என்பது தமிழ் தொன்மங்களின் அணுகுமுறையோடு இணக்கம் காட்டுவதோடு அது சிந்துவெளி நகர்மய சமூக வாழ்வின் அடிப்படைகளோடும் ஒப்பிடத்தக்கதாக உள்ளது. கீழடியிலிருந்து மீண்டும் இந்த நூலின் மையப்பொருளான சிந்துவெளிக்கு மிக குறிப்பாக இடப்பெயர்வு தரவுகளின் துணையோடு இந்த நூல் அறிமுகம் செய்கிற கொற்கை வஞ்சி தொண்டி வளாகத்திற்கும் செல்வோம். கீழடி அகழ்வாராய்ச்சி சிந்துவெளியின் கொற்கை வஞ்சி தொண்டி வளாகத்திற்கும் சங்க இலக்கியங்கள் போற்றி கொண்டாரும் கொற்கை வஞ்சி தொண்டி உள்ளிட்ட புவி பரப்பிற்கும் மதுரை மாநகர் உள்ளிட்ட இன்றைய வைகை நதியின் இரு கரைகளுக்கும் ஒரு முக்கியமான இணைப்பு சங்கிலியை அளித்துள்ளது. கொற்கை வஞ்சி தொண்டி வளாகம் என்ற கருதுகோளுக்கு கீழடி வலு சேர்ப்பதைப் போலவே வைகைக்கரை பண்பாடு என்ற நகர்மய பண்பாட்டிற்கும் சிந்துவெளி பண்பாடு என்ற நகர்மய பண்பாட்டிற்கும் இடையில் இருந்திருக்கக்கூடிய வேர்நிலை தொடர்பை மதிப்பிட இடப்பெயர் ஆய்வு உதவும் என்பது எனது நம்பிக்கை. மதுரை ஃபாத்திமா கல்லூரியில் 2016 ஆகஸ்ட் 12 நடைபெற்ற சங்கம் 4 நிகழ்வில் கீழடி என்ற தலைப்பில் ஆய்வுரை நிகழ்த்தினேன். அமர்நாத் ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட அகழ்வாய்வாளர்கள் கீழடி பகுதியில் தொல்பொருள் ஆராய்ச்சி வாய்ப்புள்ளது பற்றி அரசின் கவனத்தை ஈர்க்க பல ஆண்டுகளாக முயற்சி செய்து வந்த தலைமை ஆசிரியர் பாலசுப்ரமணியம், கீழடியில் தங்களது நிலத்தை தோண்டி அகழ்வாய்வு செய்ய ஒப்புதல் அளித்து உதவிய உள்ளூர் விவசாயிகள் அவ்விழா மேடையில் சிறப்பு செய்யப்பட்டார்கள். அன்றைய ஆய்வுரையில் நான் முன்வைத்த சில தொடக்கநிலை தரவுகள் வெளிப்படுத்தும் பின்வரும் செய்திகள் இடப்பெயர் ஆய்வு ஒரு இணைப்பு சங்கிலியாக எதிர்கால ஆய்வுகளுக்கு உதவும் என்ற நம்பிக்கையை உறுதி செய்கின்றன. மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தேனி, திண்டுக்கல், விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி உள்ளடங்கிய தென் மாவட்டங்களில் தற்போது பயன்படுத்தப்படுகின்ற இடப்பெயர்களில் 97 இடப்பெயர்கள் சிந்துவெளி பண்பாட்டு பகுதிகளில் இன்று வரை அச்சுமாறாமல் அப்படியே பயன்படுத்தப்படுகின்றன. இடப்பெயர்களில் சில சிந்துவெளி பண்பாட்டு பகுதிகளில் ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை பயன்படுத்தப்படுவதால் தற்கால இந்தியாவிற்கு வெளியே சிந்துவெளி பண்பாடு செழித்திருந்த பாகிஸ்தானில் அத்தகைய பெயர்கள் 131 இடங்களிலும், ஆப்கானிஸ்தானில் 24 இடங்களிலும் பயன்படுத்தப்படுகின்றன. இதே போலவே தற்கால இந்தியாவில் குஜராத், மகாராஷ்டிரம் போன்ற மாநிலங்களில் இப்பெயர்கள் 133 இடங்களில் பயன்படுத்தப்படுகின்றன. தென் தமிழ்நாட்டிற்கும் சிந்துவெளி பண்பாட்டிற்கும் இடையிலான பொதுவான இடப்பெயர்கள் பயன்படுத்தப்படும் இடங்களை அச்சரேகை தீர்க்கரேகையோடு பட்டியலிட்டு வரைபடமாக்கியிருக்கிறேன். இவ்விடப்பெயர் பட்டியலும் வரைபடங்களும் இனி வரும் எனது நூல்களில் இடம்பெறும். இந்த இடங்களின் வரலாற்று மற்றும் தொல்லியல் சிறப்பு கூறுகள் பற்றி ஒப்பு நோக்கில் விரிவாக ஆராய வேண்டும். இந்த ஒப்புமை பொத்தாம் பொதுவாக இல்லாமல் வைகை நதியின் இரு கரைகளிலும் இந்திய அகழ்வாய்வு நிறுவனத்தின் அகழ்வாய்வு வல்லுநர்கள் பலரும் சேர்ந்து அடையாளப்படுத்தியுள்ள சுமார் 200 இடங்களின் பெயர்களில் 122 இடங்களின் பெயர்கள் சிந்துவெளி பெயர்களோடு தொடர்புடையனவாய் ஒத்துப்போவது மிகவும் வியப்பாக இருக்கிறது. இந்த ஒப்புமையை ஏனோதானவோ என்று புறக்கணித்துவிட முடியாது. இது கணினி சார்ந்த தரவுகளால் கட்டமைக்கப்படுகின்ற ஆய்வுகளின் காலம். விபத்தாக நிகழ்கிற பெயர் ஒற்றுமைக்கும் புலப்பெயர்களின் ஊடாக பயணித்து வாய்மொழி மரபுகளிலும் இலக்கியங்களிலும் கல்வெட்டுகளிலும் இடம்பெற்று இன்று வரை புழக்கத்தில் உள்ள பெயர்களின் பெயர் ஒற்றுமைக்கும் உள்ள வேறுபாட்டை மனதில் கொண்டு தரவு சார்ந்த புதிய ஆய்வு அணுகுமுறைகள் கையாளப்படுகின்றன. ஒருவேளை சிந்துவெளி நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காவிட்டால் ஹீராஸ் பாதிரியார், ஐராவத மகாதேவன், அஸ்கோபர் போலா போன்ற அறிஞர்களின் அரை நூற்றாண்டு கால உழைப்பு சிந்துவெளி ஆய்வுக்கு கிடைத்திருக்காவிட்டால், ஒருவேளை சங்க இலக்கியம் நம் கைகளுக்கு கிடைக்காமல் போயிருந்தால், தில்லியில் ஒரு நாள் நள்ளிரவில் என் கணிப்பொறி தரவை துருவி துருவி கொற்கை வஞ்சி தொண்டி வளாகத்தை நான் கண்டறிந்து வரைபடமாக்கி வலைத்தளத்தில் தந்திருக்காவிட்டால், அமர்நாத் ராமகிருஷ்ணனும் அவரது அணியினரும் அயராது பாடுபட்டு கீழடி விவசாய மீன் மக்களின் துணையோடு நம் தொன்மங்களின் ஆழத்தை தோண்டியிருக்காவிட்டால், நிச்சயமாக தும்பை விட்டு வாளை பிடித்து தொங்கும் இந்திய வரலாற்று துயரம் காலவரையின்றி தொடரும். கடைச்சங்கம், இடைச்சங்கம் எல்லாம் கட்டுக்கதை என்று பேசுபவர்கள் உரத்த குரலில் பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் இன்றைய நிலவரப்படி நிலைமை அவ்வளவு கவலைக்கிடமாக இல்லை. எல்லா இடையூறுகளையும் மீறி தமிழ் தொன்மம் தனக்குரிய இடத்தை தரவுகளுடன் நிறுவும். இதற்கிடையில் இந்த நூலை பற்றி திறனாய்வு செய்த நடுநிலையான பெருமதிப்பிற்குரிய திறனாய்வாளர்கள் நூலாசிரியனாகி எனக்கு சில கேள்விகளையும் தொடுத்துள்ளார்கள். இந்த நூலை திறந்த மனதுடன் ஆய்வு செய்து வெகுவாக பாராட்டி பரிந்துரைத்துள்ள நாம் மம்மது சிந்துவெளியின் மொழி மற்றும் பண்பாட்டு அடித்தளங்களை நேரடியாக தமிழோடு தொடர்பு படுத்தாமல் திராவிட மொழி பழந்தமிழ் தொன்மங்களோடு வேர்நிலை தொடர்பு கொண்ட பழந்திராவிட மொழி தமிழ் இண்டஸ் போன்ற பல்வேறு அடையாளங்களை நான் பயன்படுத்துவது ஏன் என்ற கேள்வியை முன்வைக்கிறார். இந்த கேள்வி தேவையானதும் நியாயமானதும் கூட. இந்த கேள்வி நான் எதிர்பார்க்காத ஒன்றும் அல்ல. இன்னும் தெளிவாக சொல்வதெனில், சிந்துவெளியில் கொற்கை வஞ்சி தோண்டி வளாகத்தை கண்டறிந்த பின்னாலும் மேலும் 8 ஆண்டுகள் பல ஆதாரங்களை தேடிக்கொண்டிருந்த போது என்னை முழுவதுமாய் ஆட்கொண்டிருந்தது இந்த கேள்விதான். சிந்து சமவெளியில் உள்ள தமிழ் உறுப்பெயர்கள், சேவல் சண்டை, தமிழக நில அமைப்பில் உள்ள சிந்து நாகரிக மேல் கீழ் நகர அமைப்பு என இவ்வளவு சார்ந்திருந்தும் சிந்து சமவெளி மக்கள் பேசிய மொழி தமிழ்தான் என்ற கருதுகோளை கூட முன்வைக்க ஏன் ஒரு தயக்கம்? நூலின் பெயர் சிந்துவெளி பண்பாட்டின் தமிழ் அடித்தளம் என்றளவா இருந்திருக்க வேண்டும்? மேலும் சான்றுகள் தேடப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் என நம்மை ஆற்றுப்படுத்தி கொள்ளலாம் என்று மம்மது குறிப்பிடுகிறார். அவரது கேள்வியில் உள்ள நியாயத்தை அடிக்கோடிட விரும்பும் நான் மேற்சூட்டிய வரிகளில் தெரிவிக்கும் நம்பிக்கைக்காக, புரிதலுக்காக எனது நன்றியை தெரிவிக்கிறேன். என் மட்டில் திராவிடம் என்பது இந்தோ ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்ட ஒரு மொழி குடும்பத்தின் மொத்த குறியீடான அடையாள பெயர். இம்மொழி குடும்பத்தில் ஆக சிறந்த நாகரிக வளமும் மிக தொன்மையான இலக்கண இலக்கிய வளமும் கடல் வணிக மரபும் நகர் வாழ்வியலும் கொண்டு சிந்துவெளி பண்பாட்டின் அடித்தளத்திற்கான உரிமை கோரலில் முன்னிற்பது பழந்தமிழ் தொன்மங்களே என்பதில் மாற்றுக்கருத்திற்கே இடமில்லை. ஆயினும் கீழ்கிழக்கு மேல்மேற்கு என்ற நெடுவீச்சு சிந்தனை திராவிட மொழிப்புலம் முழுவதும் பரவி கிடக்கிறது என்பதையும், சங்க இலக்கிய வாழ்வியல் முறைகளுக்கு இன்றும் கூட வட இந்திய தொல் திராவிட பழங்குடியினர் நிகழ்கால சான்றாக வாழ்கிறார்கள் என்பதையும் என்னால் புறக்கணிக்க முடியவில்லை. மேலும் சிந்தி வழியை ஒட்டிய பலுசிஸ்தானிலும் வடகிழக்கு ஈரானிலும் பிராகுயி என்ற திராவிட மொழி இன்று வரை பேசப்படுகிறது. பலுசிஸ்தானில் கச்சு சமவெளி பகுதியில் மெஹர்கர் என்ற இடத்தில் கிமு 7000 வாக்கிலேயே பழங்குடியிருப்புகள், பின்னர் வேளாண்மையின் தோற்றம், திட்டமிட்ட குடியிருப்பு போன்ற படிநிலை வளர்ச்சிக்கான தொடர்ச்சியான தொல்பொருள் சான்றுகள் கிடைத்துள்ளன. சிந்துவெளி பண்பாட்டின் முன்னோட்டம் என்று மேற்காக இருமையாக பிரித்து வடிவமைக்கப்பட்டிருக்கிற குடியிருப்பு முறை, மதில் சுவர்கள் போன்ற சிந்துவெளியின் முத்திரை அடையாளங்களின் முன்னோடியாக இந்த இடம் கருதப்படுகிறது. இந்த ஆதாரப்பூர்வமான உண்மைகளை எல்லாம் அவ்வளவு எளிதாக என்னால் கடந்து நடந்து புறந்தள்ள இயலவில்லை. எந்த உன்னதமான நகர்மய பண்பாடும் ஒரே நாளில் தோன்றுவதும் இல்லை, அதே போல ஒரே நாளில் அழிந்து விடுவதும் இல்லை. ஆகவே ஒரு நாகரிகத்தை பற்றிய மதிப்பீட்டில் படிநிலை வளர்ச்சிக்கான முன்னிகழ்வுகளும் அந்நாகரிகம் நலிவடையும் போது நிகழ்கிற பின்னிகழ்வுகளும் முக்கிய இடம் வகிக்கின்றன. உண்மைக்கான தேடலுக்கே எனது வாழ்வின் பெரும்பகுதியை செலவிட்டு சிந்து வழியின் பழந்தமிழ் தொன்மங்களின் மர்ம முடிச்சுகளை அவிழ்க்கும் முயற்சியிலேயே நான் தொடர்ந்து இயங்குகிறேன். சிந்து வழி பண்பாடு மிக உன்னதமான வளர்ந்து முதிர்ந்த நகர்மய பண்பாடு. திராவிட இலக்கியங்களேயே மிக தொன்மையானது பழந்தமிழ் சங்க இலக்கியமே. அவ்விலக்கியமே இந்தியாவின் முழு முதல் நகர்மய இலக்கியம். சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் வேறு வேறல்ல. சிந்துவெளி வன்பொருள், சங்க இலக்கியம் அதன் மென்பொருள் என்பதே எனது ஆய்வுகளின் அடிப்படையான வாதம். ஆயினும் இதுவரை சிந்துவெளி பண்பாட்டின் தெல் எல்லையாக அறியப்படுவதும் மகாராஷ்டிரத்தில் உள்ள தைமாபாத் என்ற இடம்தான். வடவேங்கடம் தென்குமரி ஆயடை தமிழ் கூறும் நல்லுலகம் என்ற தொல்காப்பிய சிறப்பு பாயிரம் சங்ககால மொழி அரசியல் எல்லையை வரையறுத்தாலும், சங்க இலக்கியம் தமிழ் தொன்ம மரபின் ஊடாக குறிப்பிடும் நன்னன் என்ற மன்னன், பொன்படு கொன்கானத்து நன்னன் நற்றினை 391 என்ற தெளிவாக புவியியல் நோக்கில் அடையாளம் காட்டப்படுகிறார். கொன்கானம் தைமபாத்திலிருந்து வெகு தூரம் இல்லை. துவரை ஆண்ட வேளிருள் வேளே 291 என்ற மேல் நினைவும், இது போன்ற பிற சான்றுகளும் சங்க இலக்கியத்தின் நில கால எல்லைகள் மற்றும் பரிமாணங்கள் சங்ககால அரசியல் மற்றும் தமிழ் மொழியின் வழங்கு எல்லைகளை விட விரிவானவை என்பதையே காட்டுகின்றன. இதை சான்றாதாரங்களுடன் நிறுவும் நோக்கத்திலேயே எனது தற்போதைய ஆய்வுகள் நடைபெறுகின்றன. இப்படியாக வைகையின் இரு கரைகளிலும் சிந்துவெளியின் அடையாளங்களை ஒத்த அகழ்வாய்வு தடயங்கள் மேலும் மேலும் கிட்டும்போது, தமிழக நகர்மய குடியிருப்புகளின் தொல்பொருள் தடயங்களின் கரிம கால கணிப்பு முறை, சங்ககால குடியிருப்புகள் மற்றும் அதற்கு முற்பட்ட குடியிருப்புகளின் காலத்தை சிந்துவெளி பண்பாட்டின் காலத்தை நோக்கி நெருக்கி எடுத்து செல்லும் போது, சங்க இலக்கியங்கள் பேசும் மீள் நினைவுகள் நம்மை சிந்துவெளிக்கு புவியியல் அடிப்படையில் நெருங்கிய இடங்களுக்கு ஆதாரபூர்வமாக எடுத்து செல்லும் போது, சிந்துவெளிக்கும் தமிழகத்திற்கும் தமிழ் தொன்மங்களுக்கும் இடையிலான நில கால இடைவெளிகள் தானாகவே சுருங்கும். அப்போது சிந்துவெளி பண்பாட்டின் தமிழ் அடித்தளம் என்று வைகையின் இரு கரைகளிலும் மாறி மாறி நின்று நானே முழக்கமிடுவேன். அதுவரையில் இவ்வளவு ஆதாரங்கள் இருந்தும் உறுதிப்பட அறிவிக்காமல் கருதுகோள் என்ற நிலையிலேயே பேசுகிறாரே என்று திறனாய்வாளர்களுக்கு ஆதங்கம் ஏற்படுவதும், அதற்கான காரணத்தை ஆய்வாளனாகிய நான் விளக்குவதும் தான் அறிவியல் பூர்வமாக உறுதி செய்யத்தக்க தரவுகளின் தடம் பற்றி இயங்கும் ஆய்வு பணிக்கு அழகாகும். அதிகப்படியான முன்கூட்டிய அறிவிப்புகளும் முழக்கங்களும் 30 ஆண்டு கால தொடர் உழைப்பின் நம்பகத்தன்மையை நீர்த்து போக செய்யும் என்ற அச்சம் எனக்கு இருப்பதும் நியாயம்தானே மம்மது ஐயா? சிந்துவழி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் வேறு வேறு அல்ல என்பதை புதிய புதிய மெய்ப்பிக்கத்தக்க சான்றாதாரங்களின் மூலம் தொடர்ந்து நிறுவுதல் என்பது தமிழ் தொன்மங்கள் பற்றிய புரிதல்களுக்கு மட்டுமல்ல, வரலாற்றுக்கு முற்பட்ட இந்தியாவின் தேதிகளற்ற காலகட்டங்களின் சமூக பண்பாட்டு வேர்களின் மீது வெளிச்சம் பாய்ச்சவும் துணை புரியும். நாடு விட்டு நாடும் கண்டம் விட்டு கண்டமும் நகர்ந்து கொண்டே இருந்தாலும் நகராமல் இருப்பவன் தமிழன். அவனது தமிழ் உணர்வும் பண்பாட்டு அடிப்படைகளும் அவனோடு அவன் எங்கு சென்றாலும் உடன் செல்லுகின்றன. ஆனால் இதற்கு மாறாக நகராது இருப்பது போல் இருக்கும் தமிழக புவி பரப்பு விரிந்தும் சுருங்கியும் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. நாஞ்சில் நாட்டிலும் தேவிக்குளம் வீர்மேட்டிலும் இருப்பவர்களுக்கு இது நன்றாகவே புரியும். செந்தமிழ் சிவனிய பன்னிரு நிலத்தை தற்கால தமிழக வரைபடத்தில் யார் காட்ட முடியும் வரைந்து? காலம் நகர்வதைப் போலவே இடங்களும் நகர்கின்றனவோ? மண்ணை விட மனிதர்கள் முக்கியம். ஏனெனில் மனிதர்களை ஊடகமாக கொண்டே மொழியும் பண்பாடும் உயிர்ப்புடன் வளர்கின்றன. மனிதர்கள் அன்றாடம் பேசாத மொழி வாழும் மொழி அல்ல. அது கும்பிடப்படாத தெய்வம் போல் காலமானது. அதே போலவே பாதையை விட பயணத்தின் திசையை விட முக்கியமானது பயணம். அதைவிட முக்கியமானவன் பயணப்பட்டவன். வரலாறு என்பது வரல் ஆறு, அதாவது வந்த வழி. ஏனெனில் ஆறு என்பது வழி. மக்களை மையத்தில் வைக்காத வரலாற்று மன்னர்கள் பிறந்த கதை, வளர்ந்த கதை, இறந்த கதை பேசும் அரண்மனைகளையும் அந்த புறங்களையும் மட்டுமே துருவி துருவி ஆராய்ந்து களிப்படையும் அல்லது களைப்படையும் நாம் மீட்டெடுக்க வேண்டியது மன்னர்களின் கதை அல்ல. இன்னும் சொல்ல போனால் வெறும் மண்ணின் கதையை கூட அல்ல. அதைவிட முக்கியமாய் மொழியை மூச்சில் ஏந்தி முன்னடந்து பண்பாட்டு தொடர்ச்சியை காலத்தை வென்று நிற்கும் நடைமுறையாக்கிய மனிதர்களின் கதையை. இந்த தெளிவே தமிழ் மொழியை ஒரு மாவட்ட மொழியாய், ஒரு மாநில மொழியாய் சுருக்கிவிடாமல் ஒரு உயர் நாகரிகத்தின் மொழியாய் உயர்த்தி பிடிக்கும் பக்குவத்தை அளிக்கும். உண்மையில் கனியன் பூங்குன்றனும் வள்ளுவனும் நமக்கு வாசித்தளித்த வாழ்வியல் இதுதான். சுவர்களை விட வலுவானது திறந்த வெளியின் சுதந்திர காற்று. அதுவே இன்றைய சூழ்நிலையில் ஒரு இன்றியமையா தேவை. இது காலம் நமக்கிட்டு இருக்கும் கட்டளை, நமது கடமையும். குறித்து கொள்ளுங்கள், கிழக்கு வெளுக்கிறது கீழடியில். இது தொடக்கம்தான், இது தொடரும், தொடர வேண்டும். சிந்துவெளிக்கும் வைகை கரைக்கும் பொதுவான இடப்பெயர்களை கொண்ட அகழ்வாய்வுக்கு வாய்ப்புள்ள இடங்களில் கால தாமதமின்றி கடப்பாறை போட வேண்டும். வரலாற்றில் அக்கறையுள்ளவர்கள் வாய் திறந்து பேச வேண்டும். கவனமாக கண்காணித்து கையோடு அறிக்கை வெளியிட வைத்து அச்சில் இயற்றி ஆவணப்படுத்தி விட வேண்டும். ஆதிச்சநல்லூர் போல விட்டுவிடக்கூடாது கீழடி. கீழடி நமது தாய்மடி. இது மதில் சுவர்களுக்கான தேடல் இல்லை, மனித முயற்சியின் ஆழ அகலங்களை புலன் விசாரிக்கும் அக்கறை. ஆர். பாலகிருஷ்ணன், புவனேஸ்வரம், ஒடிசா, 27/1/2018.
அன்பு நேயர்களுக்கு நன்றி. சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் நூலின் அடுத்த பகுதி இயல் ஒலியோடையில் வெளியாகும். இந்த ஒலிப்பதிவு இயல் குரல் கொடை அமைப்பினரால் பதிவு செய்து தொகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது.
இயல் குரல் கொடை மூலம் பங்களிக்க விரும்புவோர் ielpodcast@gmail.com என்கிற மின்னஞ்சல் முகவரியில் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இணைந்து இயங்குவோம், நுட்பம் தமிழ் மொழியில் தழைக்கச் செய்வோம்.